கங்கை அணிந்தவா கண்டோர் தொழும் விலாசா சதங்கை
திரு சுப்பிரமணியர் ஆலயம் வழங்கும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்திருக்கும் அனைத்து அங்கர்களும் வணக்கம் 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 வணக்கம். இன்றைய தியானம் மாயை. ஈசா, உனது யோக மாயையினால் நீ உலக காட்சியை கொடுத்துக் கொண்டிருக்கின்றாய். மாயை சுரூபமாக அல்லாது உன்னை நான் உள்ளபடி காண்பேனாக. முதலில் முட்டையாயிருந்து பிறகு பறவையாவது பரப்பனவற்றுக்கு இயல்பு பரம்பொருள் பிரபஞ்ச சுரூபமாக காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். ஞானக்கண் பெறுகின்றவர்களுக்கு பிறகு அவர் உள்ளபடி தமது மெய்க்காட்சியை கொடுக்கின்றார். பிரபஞ்சமாக தன்னை காட்டிக்கொள்வது அவரது இயல்பு. இந்த இயல்பை மாயை என்கின்றோம். வல்லமையே காட்டுகின்ற மாமாயை, நானுறிவன் இல்லையெனின் எங்கே இருக்கும் பராபரமே என்பார் தாயுமானவர்.
தண்டபாணி தெய்வமே
அவ்வையே, நீ கூறும் சமாதானத்தை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அம்மையப்பனிடமிருந்து ஒரு பழத்தை பெற எனக்கு அருகது இல்லையா? எனக்கு அந்த பழம் தரக்கூடாதா?
பழம் நீ
ஞான
அறியாத சிறுவனானி ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானி மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானி எருமையில் ஏறு ஈசனிடம் நாடு எருமையில் ஏறு ஈசனிடம் நாடு இன்பம் காட்டவானி ஏற்றுக்கொள்வார் கூட்டிச் செல்வேன் என்னுடன்
வணக்கம் நண்பர்களே. கந்த சஷ்டி கவசம் படிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் என்ன அறிவோமா? இதை இணையதளத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிய தருகின்றோம். சில வருடங்களுக்கு முன்பு ஒரு நிறுவனத்தில் என் நண்பர் பணிபுரிந்து கொண்டிருந்த பொழுது அங்கே தொழிலாளர்களை உற்சாகப்படுத்தும் சில வகுப்புகள் நடத்தப்படுவது உண்டு. தொழிலாளர்களுக்காக நடத்தப்படும் அந்த வகுப்பில் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளவும் உடலை பேணி பாதுகாக்கவும் சில விஷயங்களை சொல்லிக் கொடுப்பார்கள். அம்மாதிரி வகுப்பில் ஒருவர் டென்ஷனாக வாழும் நம் மனதை எப்படி அமைதிப்படுத்திக் கொள்வது என்பதற்கான ஒரு புதிய முறையை கற்றுக் கொடுத்தார். இதை அறிமுகப்படுத்தியவர் என்று சொல்லி ஒரு ஆங்கிலேயரின் பெயரை கூறினார். மனோவியல் ரீதியாக அவர் கொடுக்கும் இந்த பயிற்சி நல்ல பலனை கொடுத்தது என்றும் கூறியும் அதை செய்ய சொன்னார். அவர் சொன்னதாவது, முதலில் கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள், உங்கள் வாயால் இதை மெதுவாக சொல்லுங்கள் என்று ஆங்கிலத்தில் சொன்னார். மை ஐஸ் ஆர் ரிலாக்ஸ்ட், மை நோஸ் ஆர் ரிலாக்ஸ்ட், மை மவுத் இஸ் ரிலாக்ஸ் என்று ஒவ்வொரு பாகமாக சொல்லி தான் மனதாலும் உடலாலும் தளர்வாக ரிலாக்ஸ்டாக இருப்பதாக சொன்னார். இவை ஒவ்வொன்றையும் சொல்லி முடித்துவிட்டு, இப்பொழுது கண்களை மெதுவாக திறங்கள், உங்கள் மனது முழுவதும் உடலும் முழுவதும் புத்துணர்வாக இருக்கின்றதா என்று எல்லோரிடமும் கேட்டார். பிறகு நிகழ்ச்சி பற்றி எல்லோரிடம் தன் கருத்தை கேட்டார். என் நண்பன் முறை வந்ததும் அவர் சொன்னார், என்ன சார் இது பிரமாதம், இதை நான் குழந்தை பருவத்தின் முதலே செய்து கொண்டிருக்கின்றேனே என்றார். ஆச்சரியத்துடன் அவர் பார்த்து, அது எப்படி, எனக்கு தெரிந்தவரை இது புதிய மனோவியல் முறை, இந்தியாவிலேயே இப்பொழுதுதான் அறிமுகப்படுத்தப்படுகின்றது, இதை எப்படி நீ குழந்தையிலிருந்து செய்ய முடியும் என்று கேட்டார். நண்பர் சொன்னார், சார் நீங்கள் என்னவெல்லாம் சொன்னீர்களோ அது அனைத்திலும் நான் சிறு வயது முதலேயே சொல்லும் கந்த சஷ்டி கவசத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. உடலின் ஒவ்வொரு அவயம் விடாமல் தியானிக்கும் பயிற்சியை அது ஆன்மீக ரீதியாக மிக அருமையாக கொடுக்கின்றது என்றேன். மிகவும் ஆர்வமாக கேட்ட அவர் கந்த சஷ்டி கவசத்தை சொல்லுவதால் ஏற்படும் பயனை பற்றி விளக்கமாக சொல்லச் சொன்னார். நண்பர் இவ்வாறு கூறினார், கந்த சஷ்டி சொல்லும் பொழுது நம் உடலில் உள்ள ஒவ்வொரு பாகங்களையும் ஒவ்வொரு வேல் காக்கும் என்று பிரார்த்திக்கின்றோம். உதாரணமாக சில வரிகளை பார்ப்போம். கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க, விதிசெவி இரண்டும் வேலவர் காக்க, நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க, பேசிய வாய்தனை பெருவேல் காக்க, கன்னம் இரண்டும் கருணை வேல் காக்க, என்னிடம் கழுத்தை இனிய வேல் காக்க. இப்படி உடலில் ஒவ்வொரு அங்கம் விடாமல் வேல் காக்க காக்க என்று கூறுகின்றோம். இப்படி தினசரி நாம் வாயால் ஒவ்வொரு அபயங்களை பற்றி சொல்லும் பொழுதும் நமது மனம் அந்த அங்கத்தில் நிலை கொள்கின்றது. மனது தியானிக்கும் அங்கத்தினை நமது மூளை தானாகவே ஒரு சில வினாடிகள் கூர்ந்து கவனிக்கின்றது. இப்படி மூளை தனித்தனி கவனத்திற்கு வரும் பொழுது அந்த பாகத்திற்குரிய செயல்பாடுகள் சிறப்படுகின்றது. இப்படி தினசரி மிகவும் அமைதியான மனநிலையில் நாள் இருமுறைக்கு நம் உடல் பாகத்தினும் மூளையின் கவனத்திற்கு கொண்டு வந்தால் உடலின் சிறு சிறு குறைபாடுகளை மூளை தாமாகவே சரி செய்து கொள்ள தூண்டுதலாக அமையும். இன்றைக்கு ஆராய்ச்சி என்று சொல்லிக்கொண்டு மேல் நாட்டார்கள் கண்டுபிடித்ததாக சொல்லுவதை நம் முன்னோர்கள் ஏற்கனவே கண்டறிந்தது மட்டுமல்லாமல் அவற்றை பயன்பாட்டிலும் செயற்படுத்தி வந்திருக்கின்றார்கள். இந்த மனோ வைத்திய முறையை நம் வாழ்க்கை முறையாகவும் இருந்திருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கந்த சஷ்டியை தினசரி சொல்லும் பொழுது நம் உடல் முழுவதும் மூளையின் கவனம் அதிகரிப்பதால் இது ஒரு பாதுகாப்பு கவசமாகவே இருப்பதாலேயே இதை கந்த சஷ்டி கவசம் என்று கூறினார்கள். இந்த கவசத்தில் வரும் வரிகளில் நவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் என்று ஒரு வரியும் உண்டு. வார்த்தைகளால் சொல்லும் மந்திரங்களால் நவகோள்கள் எப்படி நன்மை செய்ய முடியும் என்று தோன்றலாம். நவகிரகங்களின் மாறுதல்களால் பூமியின் மீதே பாதிப்பு ஏற்படும் பொழுது மனித உடலில் பாதிப்பு ஏற்படாதா என்ன? கிரகங்களின் மாற்றத்தால் நமது உடலில் இரத்த ஓட்டம் மற்றும் வாத பித்த பாதிப்புகள் ஏற்படுகின்றன. உடலில் ஏற்படும் எந்த ஒரு வியாதிக்கும் இவற்றில் ஏற்படும் மாற்றமே அடிப்படை. ஆனால் கவசம் படிப்பதன் மூலமாக தினசரி மூளை நமது உடலை உற்று நோக்கி தன்னைத்தானே சரி செய்யும் வேலையை செய்து கொண்டே இருப்பதால் நவகோள்களால் ஏற்படும் உடல் மாறுபாடு கூட பாதிப்பை ஏற்படாது என்பதே இதன் சாரம். இதையேத்தான் நவகோள்கள் கூட மகிழ்ந்து நன்மை அளிப்பதாக கூறினார்கள். இப்படி கந்த சஷ்டி தொடர்ந்து படிப்பதால் மனோவியல் ரீதியான நன்மைகள் பல உள்ளன. நண்பர்களே, நாம் வேலைக்கு செல்லும் பொழுது காலையிலோ மாலையிலோ நமது வாகனத்தில் கந்த சஷ்டி கவசத்தை கேட்டு நம் உடலையும் மனதையும் ரிலாக்ஸ்டாக வைத்துக் கொள்வோமே. நன்றி, வணக்கம்.
சபை தண்ணில் உருவா
மாறுவது தமிழ் அறியாத சிறுவனானி, மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானி, மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானி. ஏறுமையிலேறு ஈசனிடம் நாடு, ஏறுமையிலேறு ஈசனிடம் நாடு, இன்பம் காட்டவானி ஏற்றுக்கொள்வார் கூட்டிச் செல்வேன் என்னுடன்
படித்ததில் தெரிந்து கொண்டது. அறிவு என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, இரண்டுக்கும் வித்தியாசம்தான் என்ன? பகவான் ராமகிருஷ்ணரிடம் பாடம் படிப்பதில் நிறைய பயன்கள் உண்டு. அவர் எந்த விஷயத்தையும் மிக மிக எளிவாக விளக்குவார், புரியாததை புரிய வைப்பார், அன்றாட வாழ்க்கையில் உள்ள எளிய உதாரணங்களை கூறி தெளிவடைய செய்வார். அவற்றுள் ஒன்றுதான் இது. பகவான் ராமகிருஷ்ணரிடம் மூன்று மாணவர்கள் பாடம் படித்துக் கொண்டிருந்தனர். அவர்களுக்கு அறிவுக்கும் ஞானத்திற்கும் பற்றிய ஐயம் இருந்தது. அறிவு என்றால் என்ன, ஞானம் என்பது என்ன என்று குருவிடம் கேட்டனர். அவர் அறிவு ஞானம் பற்றி பல நாட்கள் பாடம் எடுத்தும் அவர்களுக்கு அது முழுவதுமாக விளங்கவில்லை, இரண்டிற்கும் உள்ள வேறுபாட்டை உணரவே முடியவில்லை. பகவான் ராமகிருஷ்ணர் மூன்று மாணவர்களையும் அழைத்து, இன்று உங்களுக்கு ஞானம் என்பது பற்றி ஒரு செயல் மூலம் விளக்கப் போகின்றேன் என்று சொல்லிவிட்டு மூவரையும் ஒரு அறையில் அமர வைத்தார். அவர் மற்றொரு அறைக்கு சென்று சிறிது நேரத்தில் வெளியே வந்தார். அறையின் கதவுகளை மூடிவிட்டு அம்மூவரின் அருகிலும் அமர்ந்தார். முதல் மாணவனை பார்த்து, நான் போய் வந்த அறையினுள் மூன்று கிண்ணங்களில் பால் உள்ளது, அதில் நீ ஒரு கிண்ணத்தில் உள்ள பாலை பருகிவிட்டு வா என்றார். அவன் உள்ளே சென்றான். தங்கம் வெள்ளி வெண்கலம் ஆகிய மூன்று கிண்ணங்களில் பால் இருந்தது. தங்க கிண்ணத்தில் இருந்த பாலை எடுத்து மிகவும் மகிழ்ச்சியுடன் பருகினான். பிறகு வெளியே வந்தான். அடுத்த மாணவன் உள்ளே சென்றான். தங்க கிண்ணம் பால் இல்லாததை பார்த்து அவன் அதிலிருந்த பால் தனக்கு கிடைக்கவில்லை என்று ஆதங்கமுற்றான். ஆயினும் அதற்கடுத்த மதிப்பினை கொண்ட வெள்ளி கிண்ணத்தில் இருந்த பாலை எடுத்து குடித்துவிட்டு மூன்றாவது மாணவன் உள்ளே சென்றதும் காலியாக கிடந்த தங்க வெள்ளி கிண்ணங்களை பார்த்து கோபம் தலைக்கு ஏறியது. எனக்கு வெண்கல கிண்ணத்தில் பாலா? யாருக்கு வேண்டும் இது? நான் என்ன இவ்வளவு இழப்பமானவனா? எந்த விதத்தில் நான் தாழ்ந்தவனாகிவிட்டேன் என்று மனதில் எண்ணங்கள் ஓடின. ஆயினும் குரு பாலை குடித்து வா என்றதை நினைவில் கொண்டு வருத்தத்துடன் குடித்துவிட்டு வெளியே வந்தான். அவன் முகத்தில் சுரத்தே இல்லை. பகவான் ராமகிருஷ்ணர் மூவரையும் பார்த்து, பாலை குடித்தீர்களா என்றார். முதல் மாணவர் மகிழ்ச்சி பூரிப்புடன், தங்க கிண்ணத்தில் பால் குடித்தேன் என்றான். நான் மிகவும் கொடுத்து வைத்தவன் குருவே என்றான். இரண்டாவது மாணவன், எனக்கு தங்க கிண்ணத்தில் பால் கிடைக்கவில்லை என்ற வருத்தம் இருந்தாலும் வெள்ளி கிண்ணத்திலாவது கிடைத்ததே என்கின்ற மகிழ்ச்சி ஓரளவு இருக்கின்றது என்றான். மூன்றாவது மாணவன் பதில் சொல்வதற்கு முன்பே அழுகை வந்துவிட்டது. அதனோடையே அவன் மூன்று பேர்களில் மிகவும் துரதிருஷ்டக்காரன் தான் என்று வெண்கல கிண்ணத்தில்தான் பால் கிடைத்ததும் என்றான். பகவான் ராமகிருஷ்ணர் அமைதியாக எல்லாவற்றையும் கேட்டபின் பேச ஆரம்பித்தார். மாணவர்களே, தங்கம் வெள்ளி வெண்கலம் ஆகிய மூன்று கிண்ணங்களிலும் ஏலக்காய் குங்குமப்பூ போட்டு சேர்த்த சுண்டக்காய்ச்சிய சுவையான பசும்பால் தான் ஒரே அளவில் இருந்தது. அதில் எந்த வேறுபாடும் இல்லை. பாலை பருகப் போகின்ற மூவருக்குமே அதில் இருக்கும் ஒரே மாதிரியான சுவையும் சத்துவ குணமும் தான் கிடைக்கப் போகின்றது. அதிலும் வேறுபாடு இல்லை. ஆனால் நீங்கள் மூவருமே நினைத்தது வேறு. பாலை ஊற்றி வைத்திருக்கும் கிண்ணங்களின் மதிப்பை பற்றியே உங்கள் மனம் யோசித்தது. பாலின் குணம் சுவை ருசி ஆகிய அனைத்தும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் என்பதை யோசிக்கவே இல்லை. ஆகவே நீங்கள் பண்டத்தை விட்டுவிட்டு பாத்திரத்தையே பார்த்துள்ளீர்கள். பாத்திரத்தை பார்த்து மகிழ்ச்சி கொள்வது அறிவு. அதில் உள்ள பண்டத்தை பார்த்து இன்புறுவது ஞானம். ஞானிகள் பண்டத்தை பற்றியும் அதன் பயன்பாட்டை பற்றியுமே பார்ப்பார்கள். பாத்திரங்களுக்கு கூட மதிப்பு தரமாட்டார்கள். மண் சட்டியில் ஊற்றி கொடுத்தாலும் கூட ஆனந்தமாக பருகிச் செல்வார்கள். நீங்கள் அறிவு கொண்டு பார்க்காமல் ஞானம் கொண்டு பார்த்திருந்தால் மூவருமே ஒரே மாதிரியான மனோநிலையை எட்டியிருப்பீர்கள். பகவான் ராமகிருஷ்ணர் சொல்லி முடித்ததும் மூன்று பேர்களுக்கும் அறிவிற்கும் ஞானத்திற்கும் உள்ள வேறுபாடு தெளிவாக விளங்கியது. அனுதினமும் ஆனந்தமாய் வாழ்ந்திட எந்நாளும் இன்பமாய் அமைய நல்வாழ்த்துக்கள். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்கள் உங்கள் அன்பு குடும்பமும் என்றென்றும் வாழ்க. வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி. வணக்கம் அன்பர்களே. ஒவ்வொரு சனிக்கிழமை காலை 10:30 மணியிலிருந்து பகல் 1 மணி வரை நமது திருக்கோவிலில் சில தொண்டார்வலர்கள் மசாலா தோசை மற்றும் மசாலா தேநீர் விற்பனை செய்து வருகின்றனர். அவர்களது சிரமதானம் மூலம் நமது திருக்கோவில் சிறப்புற நடத்த நிதி திரட்டுகின்றனர். அன்பு நெஞ்சங்களே, உங்களால் இயன்ற பொருள் உதவியோ, பண உதவியோ அல்லது சிரமதானமோ செய்ய வேண்டுகின்றோம். அல்லது சனிக்கிழமை காலையில் வந்து உணவருந்தி அதன் மூலம் உங்கள் பங்களிப்பை தரலாம் என அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். நன்றி. வணக்கம்.
ஆறுமுகனின் பன்னிரு கரங்களில் எத்தனையோ ஆயுதங்கள் இருந்தாலும் வேலுக்குத்தான் தனிச்சிறப்பு. இறைவனின் ஆயுதங்களில் தனியே வைத்து வழிபடும் முறை வேலுக்கு மட்டும்தான் உண்டு. பழங்காலத்தில் இருந்தே வேல் வழிபாடு நடப்பது நாம் சிலப்பதிகாரத்தின் மூலம் அறியலாம். வெற்றிவேல், வீரவேல், சக்திவேல், ஞானவேல், கூர்வேல், வடிவேல் என பல்வேறு சிறப்பு அடைமொழியுடன் வேலை வர்ணிப்பது நமது சங்க கால நூற்கள். வேல் பூசிக்கு மேல் சிறந்த பூசை எதுவும் இல்லை. வேல் பூசை போல் எளிமையான பூசையும் எதுவும் இல்லை. மனதார வேல் வேல் என்று ஓதுவதும், வேலை மனதிலே நிறுத்தி தியானிப்பதும், வேலை வழிபடுவோருக்கு வினைகள் யாவும் பட்டொழியும். இதனைத்தான் வேலுண்டு வினையில்லை என்பர். இத்துணை சிறப்பு ஒருங்கே அமைய பெற்ற வேலுக்கு நமது திருக்கோவிலில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வேல் அபிஷேகம் செய்யப்பட்டு வருகின்றது. அன்பர்கள், பால், தேன், பன்னீர், பழச்சாறு, இளநீர், பஞ்சாமிரதம் என இவற்றில் யாதேனும் ஒன்றால் அபிஷேகம் செய்து மகிழலாம். இந்த வேல் பூசை செவ்வாய் அன்று எந்த நேரத்திலும் செய்யலாம்.
வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் 104.6 பண்பலை வரிசையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களது கருத்துக்களை இவனை 2638854 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி. வணக்கம்.
இறைவாவும் தமிழமுதை படித்த நான் பாடும்படி, உன் தமிழமுதை படித்த நான் பாடும்படி.
your land.